அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட இருப்பது மட்டுமல்ல, நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் விசாரித்து நடத்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில வெற்றியையும் ஜெயத்தையும் பாதுகாப்பையும் சுகத்தையும் எல்லாவற்றையும் எல்லா ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் நம்மை கடத்தி செல்லுகிற ஆண்டவராக இருக்கிறார். இதை நினைவு கூர்ந்து நாம் அவருக்கு மகிமை செலுத்துவதில் நாம் இழந்து போய்விடக்கூடாது. சரி, இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய பகுதி நியாயாதிபதிகள் 7:7. நியாயாதிபதிகள் 7:7. இந்த பகுதியில் நாம் என்ன கவனிக்கிறோம் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் அன்பானவர்களை கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்த பிறகு ஆண்டவர் மிதியனாய்களின் கரங்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்புக் கொடுக்கிறார். இந்த மிதியனாய்கள் அதிகமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கி நொறுக்கி இடுக்கத்தில் வைத்தவர்களாக காணப்படுகிறார்கள். இவர்கள் தானியங்கள், பொருட்கள், ஆசீர்வாதங்கள் சகலத்தையும் அன்பானவர்களே கொள்ளை கொண்டு போய் அவர்கள் இஸ்ரவேல் ஜனத்தை ஒரு வறுமையின் நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். இந்த பாடுகளில் இந்த கஷ்டத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரலிடும் பொழுது ஆண்டவர் அவர்களுடைய ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். கிதியோனை தேர்ந்தெடுக்கிறார். கிதியோன் மூலியமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை தருவதற்காக அந்த முழு கதையையும் நீங்கள் படிக்க வேண்டும் என்றால் நீங்கள் 6 இருந்து நீங்கள் தொடர்ந்து வாசிக்க வேண்டும். சரி, பரவாயில்ல. இப்பொழுது பார்ப்போம் அன்பானவர்களே, இந்த கிதியோன் இப்பொழுது ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று அறிந்து கொண்ட பிறகு, கடவுள் வெற்றியை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் என்று புரிந்து கொண்ட பிறகு, கிதியோன் ஒரு சேனையை கூப்பிடுகிறார். கிதியோன் பக்கமும் 1000 ஜனங்கள் கூடுகிறார்கள். பார்த்தீர்கள் என்றால் 3 பயந்தவர்கள் நீங்கள் போய்விடலாம் என்று சொல்லும் பொழுது 22,000 பேர் போய்விட்டார்கள். 10,000 பேர் இருந்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் இந்த 10,000 பேர்களை குறைத்துவிட்டு 300 பேர்களினால் கிதியோனுக்கு வெற்றியை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் இப்படி செய்தார்? மிதியனாய்கள் அன்பானவர்களே கடற்கரை ஓரத்தில் காணப்படுகிற மணலை போல ஒரு சேனையோடு இராணுவத்தோடு ஆயத்தமாக இஸ்ரவேல் ஜனங்களை முறியடிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரோ பயன்படுத்தினது கிதியோனையும் 300 மட்டுமே பயன்படுத்தினார். எதுக்காக? 2 இதை விளக்குகிறது. நியாயாதிபதிகள் 7:2. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியனாரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுப்பதற்கு அவர்கள் மிகுதியாயிருக்கிறார்கள். என் கை என்னை இரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசாதிருக்க இடமாகும், பேசுவதற்கு இடமாகும். பாருங்க, அவர் சொல்லுகிறாரு, நீ அநேக சேனையை வைத்து மிதியனாய்களை முறியடிக்கலாம், ஆனால் உனக்கு புரியாமல் போய்விடும், நான் அவர் உனக்கு வெற்றியை கொடுத்தேன் என்று. இந்த ஜனங்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், நாங்கள் அநேகர் இருந்தோம், நாங்கள் நன்றாக யுத்தம் செய்தோம், எங்களுடைய பலத்தினாலும் எங்களுடைய திறமையினாலும் எங்களுக்கு வெற்றி வந்தது என்று அவர்கள் யோசிப்பார்கள். இது ஆண்டவருக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதாக இருக்கும். அதைதான் 2 நாம் வாசிக்கிறோம். ஆகையினால கிதியோனுக்கு இருந்த கூட்டத்தை அன்பானவர்களே 300 என்று ஒரு சிறிய கூட்டமாக அவர் குறைக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த சிறிய கூட்டத்தை வைத்து ஆண்டவர் கிதியோனுக்கு வெற்றியை தருகிறார். ஒருவரும் மறுக்க முடியாதது. இது கடவுளால் வந்த வெற்றி, கடவுளால் வந்த ஜெயம், மனிதனால் அல்ல என்று. அன்பானவர்களே, நாம் இதை மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியையும் ஜெயத்தையும் தருகிறார். நம்மை போஷிக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், நமக்கு தங்குவதற்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாரு, சுகத்தை கொடுக்கிறார், பலத்தை கொடுக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி தெய்வன் நம்மை நடத்தி வருகிறார். நாம் முறுமுறுப்பதற்கோ குறை சொல்லுவதற்கோ இடம் கிடையாது. ஆகையினால இன்னொரு காரியத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. இது எல்லாம் கடவுளுடைய கிருபையால் நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. எதையும் அன்பானவர்களே, என்னுடைய திறமையினால் நான் சாதித்தேன், என்னுடைய பணத்தினால் நான் பெற்றுக்கொண்டேன், என்னுடைய மூளையை பயன்படுத்தி இதை முடித்தேன் என்று நாம் வீம்பு பேசக்கூடாது. இந்த வீம்பு பேசுவது தெய்வனுக்கு விரோதமாக இருக்கிறது என்று இரண்டாவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இது கடவுளுக்கு பிடிக்காத ஒரு காரியம். சகலமும் விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும். அவ்விசுவாசிகள் இதை புரிந்து கொள்ள மாட்டார்கள், அது நமக்கு பிரச்சனை கிடையாது. விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும், சகல ஆசீர்வாதமும் ஜோதியின் பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து நமக்கு வருகிறது என்று. ஆண்டவருக்கே எல்லா மகிமையும் செலுத்துவோம், கர்த்தருக்கே எல்லா நன்றியையும் செலுத்துவோம். தெய்வன் தாமே நம்முடைய வாழ்க்கையில் மகிமை அடைவாராக. ஆமென்.